அதாவது இது இதை ஒரு 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 வரலாற்று நிலையில நம்ம பார்த்தோமானால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இருந்தது. இருந்தது என்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த ஜல்லிக்கட்டு மாடு என்பதே ஒரு வகையான ஒரு ஜாதி சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த ஒரு கௌரவ சின்னமாக, குறியீடாக இருந்தது. ஆகையினால் அதை வந்து ஜல்லிக்கட்டு விடும்போது அடுத்த அதே ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அது பொருளாதார நிலையில தாழ்ந்தவர்களாக இருந்தால், அவர்கள் அந்த மாட்டை வந்து பிடிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த மாட்டை வந்து
அந்த கேள்விக்கு
பிடித்திருப்பது, இப்போது அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் இப்போது எல்லா பாதுகாப்போடும் இந்த ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டு அல்லது அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றுதான் நம்ம. ஏன்னா
என்ன பாதுகாப்பு, என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே கடந்த 10-15 ஆண்டுகளாக இருக்கின்றன?
இல்லை, இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு, ஒரு மாடு வந்து ஜல்லிக்கட்டுல கலந்து கொள்ள வருகிறது என்று சொன்னால், அதை வந்து முதல்ல அந்த எந்தெந்த மாடு கலந்து கொள்ள வருகிறது என்பதற்கான ஒரு டோக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாள அட்டையை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதன் பிறகு அந்த மாடு தொடர்பான எல்லா விதமான பரிசோதனைகளும் நடைபெறுகின்றன. அதற்கு சாராயம் கொடுக்கிறார்களா, அல்லது வேறு ஏதாவது கொம்பு என்ற கொம்பு சீவி, அதுல தகரத்துல முன்னால எல்லாம் வந்து அந்த ஒரு கொம்பு மேல ஒரு குட்டிய வைத்து விடுவார்கள். அது மாடு பிடிப்பவர்களை குத்தி கிழித்து விடும். அப்படியெல்லாம் முன்னால் அது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. ஆனால் இப்போது அதை எல்லாமே சோதனை செய்து அதையெல்லாம் தடுத்து விடுகிறார்கள். அரசே முன்னின்று அந்த அந்த மாதிரியான சோதனைகளை ஈடுபட்டு, அது தனியாக காவல்துறை அதில் இருக்கிறது, ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறார், இது மருத்துவத்துறை அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்படியான பல்வேறு துறைகள் சார்ந்து எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இப்போது ஒரு ஒரு 10 ஆண்டுகளாக அப்படித்தான் நடத்தி வருகிறார்கள்.
சரி, ஆனால் இந்த 10 ஆண்டுகளாகவே
ஒரு துன்புறுத்தல் என்பதெல்லாம் வந்து அங்க இல்லை என்றுதான் சொல்லணும். உண்மையிலே இல்லை.
துன்புறுத்தல் என்பது நேரடியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விளையாட்டிலே அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு, அந்த மாடை இளைஞர்கள் பிடிக்க போகும்பொழுது மாடு காயப்படுவதோ அல்லது மாடு முட்டி இளைஞர்கள் காயப்படுவதோ, அது நடக்கிறது அல்லவா?
இல்ல, அதற்கும் நிறைய விதிமுறைகளை உருவாக்கி விட்டார்கள். முன்னால் வந்து ஒரு மாட்டை வந்து ஒரு 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 10 பேராவது சேர்ந்து பிடிப்பார்கள். 2 பேர் திமிழை பிடிப்பார், 2 பேர் நம்ம கொம்பை பிடித்து தொங்கி கொண்டு போவார். அப்படியெல்லாம் வந்து இருந்த ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போது ஒருவர் அந்த மாட்டை, அந்த திமிழை தொட்டு விட்டால் மற்றவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அந்த திமிழை இப்போ பிடித்து தோண்டி கொண்டு போகக்கூடாது. அந்த திமிழை பிடித்து விட்டாலே போதும், அந்த அந்த வீரர் வெற்றி பெற்றார் என்றுதான் அர்த்தம். அதனால இப்போது முன்னாள் மாதிரியான அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இப்போது இல்லை. நிறைய விதிமுறைகளை உருவாக்கி விட்டார்கள். அதனால அது தொடர்பான அப்படி மாறுபடி வீரர்கள் வந்து மாட்டை துன்புறுத்துகிறார்கள் என்பதெல்லாம் இப்போது அது இல்லை.
முன்பு இருந்த ஜாதி பிரச்சனையை பற்றி லேசாக கோடி காட்டினீர்கள். இந்த தென் மாவட்டங்களிலே ஆளும் ஆதிக்க ஜாதிகள் தான் இந்த மாடுபிடி விளையாட்டை நடத்துகின்றன, அதிலே தலித்துகளுக்கு இடமில்லை, தாழ்ந்த சாதிகளுக்கு இடமில்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் இருக்கின்றன, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது?
அதுவும் வந்து ஒரு வரலாற்று நிலையில ஒரு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அதாவது ஒரு அந்த ஜல்லிக்கட்டு என்பது கிராமம் சார்ந்த ஒரு விளையாட்டாக இருந்த போது, அரசு அதுல தலையிடாத ஒரு நிலை இருந்த போது, அது வந்து அந்த தைப்பொங்கல் சார்ந்த ஒரு பண்பாட்டு விழாவாக அது இருந்த ஒரு நிலையில, அந்த கிராமத்து அந்த கிராமத்தை சார்ந்த பொருளாதார நிலையில உயர்ந்தவர்கள் ஒரு இடைநிலை ஜாதியில ரொம்ப ஆதிக்கம் உடையவர்கள், இவர்கள் வந்து மாடுகளை வளர்த்தார்கள். அந்த மாடுகளை தங்களுக்குரிய பெருமையின் சின்னமாக அதை கருதினார்கள். அப்போது ஜல்லிக்கட்டு விடும்போது மற்ற குறிப்பாக மற்ற ஜாதியினர்னா தலித் சமூக மக்கள் அதை அந்த மாட்டை அடக்க முடியாது, நிச்சயமாக அந்த அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் கிராமமாக இருப்பதனால தெரியும் யார் தலித் மக்கள், அது யார் இல்லாதவர்கள் என்றெல்லாம் தெரியும். அதனால் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். பிற இடைநிலை ஜாதியினர் அந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக முகத்தோர் மக்கள் அந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வார்கள். அது அது வந்து அந்த கிராம சூழ்நிலையில் நடக்கும்போது அது ஒரு வகையில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் ஜாதி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததை பார்க்கலாம்.
இப்பொழுது அந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது கடந்த 10-15 ஆண்டுகளாக ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்டு எல்லா சாதியினரும் அந்த விளையாட்டில் ஈடுபட்டு வந்தார்களா?
ஆமா, இப்போது வந்து ஜல்லிக்கட்டு பொது வெளியில வந்து பொது வெளிக்கூடியதாக மாறிவிட்டது. அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய ஒன்றாக அது மாறிவிட்டது. அப்போ இப்படி அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் நடக்கும்போது இந்த ஜாதியினர் வந்து மாட்டை பிடிக்கலாம், இந்த ஜாதியினர் பிடிக்கக்கூடாது என்றெல்லாம் வந்து அங்கே தடுக்க முடியாது. அது அடுத்தது வந்து இது எந்த கிராமத்திலிருந்து எந்த ஜாதியை சார்ந்தவர் வருகிறார் என்பதெல்லாம் அங்கே அடையாளம் வந்து தெரியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. அதையும் மீறி சிலர் வந்து அடையாளம் கண்டுகொண்டால் அங்கெங்கே சில பிரச்சனைகள் வரும். அதையும் வந்து காவல்துறையினர் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் அந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி அந்த நிகழ்ச்சியில யார் வேண்டுமானாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம். அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி பிராமணர்கள், வேளாளர்கள், சைவ வேளாளர்கள் போன்ற உயர்ந்த ஜாதியினர் அந்த ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களாக இருப்பது இல்லை. ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள், உழைக்கும் மக்கள் பிரிவை சார்ந்தவர்கள், அவர்கள் தான் அந்த மாடுபிடி வீரர்களாக இருக்கிறார்கள்.
சரி, இந்த
இன்றைக்கு ஒரு பொது வேடிக்கை வந்து விட்டதுனால இப்படியான ஒரு ஜாதி சார்ந்த பார்வை இப்போது வந்து குறைந்திருக்கிறது, ரொம்ப ரொம்ப குறைந்திருக்கிறது.
சரி முத்தையா அவர்களே, இப்போ இந்த நீங்க இந்த கிராமப்புற விளையாட்டு மற்றும் ஜாதி பிரச்சனைகளை பற்றி சொன்னீர்கள். இந்த கிராமப்புற விளையாட்டு என்பதாலேயே இந்த அந்த விலங்கு உரிமை பேசுபவர்கள் எல்லாம் பொதுவாக பெருநகரங்களை சார்ந்தவர்களாகவும் பெரு நகரங்களில் இருப்பவர்களாகவும் இருப்பதால் இந்த கிராமப்புற விளையாட்டுக்கு எதிரான மனோபாவம் அங்கு இருக்கிறது, அந்த காழ்ப்புணர்ச்சி அங்கு இருக்கிறது என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அந்த வாதத்தில் உண்மை இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா?
அது அதாவது அது இதில் நிறைய அரசியல், பல பல முனை அரசியல் வந்து இதில் இருப்பது போல தோன்றுகிறது. ஒன்று இது பெரும்பாலும் தெற்கு வடக்கு என்ற ஒரு பார்வை இந்த இந்த இது தொடர்பான நிலையில இருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே சில அந்த விலங்கு நல வாரியத்தை விலங்கு நல வாரியத்தை சார்ந்தவர்கள், பிற அமைப்பினர் அவர்களும் வந்து அந்த நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இதற்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வாதாடி இருக்கிறார்கள். அதனால வந்து இது வடக்கு தெற்கு அப்படி நான் சொல்வது காரணம் அதுல ஒரு 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 நுண் அரசியல் வந்து இருக்கத்தான் செய்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது ஒரு இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த காளை இனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கமும் இருப்பது போல தோன்றுகிறது. அது ஒரு ஒரு நிலை இருக்கத்தான் செய்கிறது.
முத்தையா அவர்களே, இந்த ஒரு சந்தேகம், அதாவது ஜல்லிக்கட்டை தடை செய்வதன் மூலம் இந்த காளை இனத்தை எப்படி அழிக்க முடியும் என்று அவர்கள் சொல்வது இந்த காளைகளை துன்புறுத்தாதே என்றுதானே அவர்கள் சொல்கிறார்கள்?
இல்ல, இப்ப நீங்க இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டாங்க. போன 2008 இருந்து இந்த இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் வந்து தடை விதித்தது, அதற்கு பிறகு இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய இப்போ ஜல்லிக்கட்டு காளைகளை எல்லாமே இறைச்சிக்காக அடிமாட்டுக்காக அதை விட்டு விட்டார்கள். நிறைய அவர்களால் அதை வந்து வளர்க்க முடியாது, தொடர்ந்து இதை வளர்க்க முடியாது. ஜல்லிக்கட்டு அந்த நிகழ்ச்சி இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து வளர்க்க முடியாது. அப்ப தொடர்ந்து வளர்க்க முடியாது என்றால் ஏன்னா வளர்ப்பதற்கு நிறைய பணம் செலவாகும். அது இப்போ இந்த பணம் செலவு என்பதை எல்லாம் அவர்கள் எதுல அதை ஈடுபட்டுகிறார்கள் என்றால் தங்களுக்கு உரிய அந்த ஒரு கௌரவமாக நினைத்து கொண்டு அவர்கள் செலவு செய்கிறார்கள். ஆனால் இது அடுத்து வந்து இந்த காளை ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் போது அதற்கு சில பரிசுகள் இதெல்லாம் வந்து கிடைக்கின்றன. அதனால அவர்கள் தொடர்ந்து அந்த காளையை பராமரித்து வருகிறார்கள். பராமரிப்பதுனால் அது நிறைய செலவாகும் அந்த அந்த காளைக்கு காளையை பராமரிப்பதற்கு. அப்படியான ஒரு நிலை வந்து இருக்கு. இப்போ ஜல்லிக்கட்டு தடை செய்து விட்டால் இந்த காளை எல்லாவற்றையுமே அவர்கள் தொடர்ந்து வளர்க்க இயலாத ஒரு நிலை, அவற்றை எல்லாம் வரிமாற்றத்துக்கு தான் அதை விற்க வேண்டிய, எழுச்சிக்காக விற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்படி வரும்போது இந்த காளைகள் எல்லாம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் வந்து அது இது இதுவும் அந்த அந்த அரசியல இதுவும் ஒரு ஒரு ஒன்று ஒரு பகுதி என்றுதான் நினைக்க தோன்றுகிறது.
அதில் அவர்களுக்கு என்ன லாபம் இந்த காளை இனத்தை அழிப்பதால்?
இதை வந்து கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய ஒன்று. ஒரு நாட்டுடைய பாரம்பரியமான தாவர இனங்களை அழித்திருக்கிறார்கள், நெல் இந்த மாதிரியான உணவு தானியங்களை அழித்திருக்கிறார்கள், புதிய உணவு தானியங்களை வந்து அந்த அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அந்த அறிமுகம் செய்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒரு வகையில் ரசாயன உரங்களை இங்கே அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதனால நிறைய ரசாயன உரச்சாலைகள் வந்து அதிகமாக தொழிற்சாலைகள் இங்கே உருவாகி இருக்கின்றன. இப்படியான பல்வேறு இதனால நிறைய நோய்கள் உருவாகி இருக்கின்றன. இப்படி தாவர இனங்களை அழிப்பதைப் போலவே விலங்கு இனங்களையும், மரபான விலங்கு இனங்களையும் அழிப்பது என்பது ஒரு வகையான ஒரு நம்ம அதை ரொம்ப நிதானமாக கொஞ்சம் அதை ஆய்வு செய்தால் அது ஒரு ஒரு வகையான பன்னாட்டு அரசியலோடு தொடர்புடையதாக அது இருப்பதாகத்தான் தோன்றுகிறது.